எங்க போய் எடுத்துன்னு வர, அவ ஒரு மாய கண்ணாடி வச்சுருக்கா, அதை வச்சு பார்த்தோடனே துவாரகையில மூணாம் மாடியில படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான். கண்டுபிடிச்சிட்டா நீ தான் எப்படியானு கூண்டு வரணும்னா எட்டு தோழிகளை கூட்டிண்டான். அவளுக்கு பறக்கிற சக்தி இருந்தது. எட்டு பேரோட போய் தூங்கிட்டு இருக்கிறவன கட்டிலோட தூக்கிண்டு நேர தன் ஊர் பானாசுனுடைய பட்டணத்துக்கு வந்தா, இந்த உஷே இவதான் உன் காதல்ன்னு கொடுத்துட்டா. அவன் இவளை பார்த்தா, இவள் அவளை பார்த்தா, கண்டதும் காதல். காதல் ரெண்டு பேரும் குடுத்தன பண்ண ஆரம்பிச்சுட்டா எங்கேயோ அந்த புறத்துக்குள்ளேயே. இது என்ன நடந்ததுமே பானாசுரனுக்கு தெரியாது. இந்த நாடகங்கள்லாம் பார்த்துட்டு பாருங்க. இப்ப இதை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிடும் இல்லையோ, போன உடனே எல்லாம் 8:30, 9:30 நாடகம் போடுறாளே, அதுல அநேகமா வர்ற ஆண்களுக்கெல்லாம் வீட்டுல என்ன நடக்கிறதுனே தெரியாது. அவ பல வருஷங்கள் கழிச்சு தான், சோ ஏதோ நடக்கிறது போல் இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு அவ யோசிக்கவே ஆரம்பிப்பா. அதுக்குள்ள நாடகம் முடிஞ்சு போயிடும். இப்ப தானே ஆரம்பிச்சு எல்லாமே கொலை கொள்ளை எதுவா இருந்தாலும் ஆள வைக்கிறது, அடிக்கிறது, கொல்றது, குடும்பத்தை நாசமாக்குறது எல்லாமே நாரி ரத்தனங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாப்போ. இப்ப எதுக்கு ஆண்களே தேவையில்லை. அந்த நாள் அவ பண்ணிட்டு இருந்தா அது ரொம்ப முடிஞ்சு போச்சுவேன். காலம் மலையேறிப்படுத்து, இனிமே அவளே எத்தனை நாள் அடிச்சுருப்பா பிடிச்சிருப்பா. அதனால நம்ம பெண்கள் அதெல்லாம் முன்னேற்றம் வேணும் இல்லையோ, ஏதோ ஒரு விதத்துல முன்னேற்றம் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும். மத்ததுல முன்னேறாளோ இல்லையோ தெரியாது. இப்போ கடைசி பட்சம் இதுலயான பண்ணலாம் என்றால் கேட்டா என்ன தெரியுமா சொல்றா, இப்படி எல்லாம் பெண்கள் பண்ணி பார்த்ததே இல்லையே, தப்பு தப்பா காட்டுறீங்களே. பெண்கள் ஆதரவுல தான் நடத்துறோங்கிறோம். இது ஆண்கள் ஆதரவை விட இத பார்த்து பார்த்து அழுது அழுது பெண்கள் தான் நன்னா இருக்குன்னு சொல்றாள்னால் தெரியல, அவள்கிட்ட என்ன போய் பேசுறதுன்னு தெரியல. அவ்வளவுதான் சொல்லணும். இப்போ அங்க போய் பார்த்துனா அப்ப அந்த புருஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்க. அப்படித்தான் இந்த பானாசுரனுக்கு ஒண்ணுமே தெரியல. இவன் ராஜ்யத்துக்குள்ள அந்த புறத்துக்குள்ள அவ வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு நாள் உள்ள வந்தா ரெண்டு பேர் இருந்தா எடுத்து சிறைச்சாலையில அடைச்சுட்டான். ஓஹோ இது நடந்ததுங்கிற விஷயம் அப்புறம்தான் கண்ணன் காதுக்கே எட்டித்து. பேரனை காணோம், என்ன நடந்திருக்கும்னால் நாம நரகாசுரன் பௌமாசுரன் பல பேர் அழித்தமோ இல்லையோ, அவ யாரோ பேரனை தூக்கின்படுக்கா போல் இருக்குன்னு முதல்ல நினைச்சான். இல்ல இல்ல, எல்லாம் பானாசுரன் தான் அழைச்சின் போயிருக்கான். உடனே தன் கருடன்ல ஏறினார், நேரே வந்தார். பாணன் சிறந்த சிவபக்தன். அதனால சிவபெருமான் நான் இங்கேயே இருந்து ஒன் நாட்டிலே இருந்து காப்பாற்றி கொடுக்கிறேன். அவர் பிள்ளை கார்த்திகேயன் கூடவே இருக்கார், அக்னி பகவான் கூடவே இருக்கார், மகாகாளி கிருத்திய எல்லாரும் கூடவே இருக்கா, நானாச்சு ஜெயிச்சு தரும். கண்ணன் சண்டையிடுவதற்காக வந்தார். இவர்கள் அத்தனை பேருடைய அஸ்திரத்தை அழித்தார். வைசாக சுக்ல துவாதசியாம் ஸ்வப்னே யோபிபவம் தவ துர்விக்னேயம் இதம் வக்தும் பிராப்தும் வாபின சக்கியதே சப்தாஷ்ட தினபர்யந்தம் தாவத் காலஹா பிரதீக்ஷதாம் கிருஷ்ணராமோ விலாக்கியாசீத் சுப்ரூர் லஜ்ஜாஜடேவச. இப்படி இந்த சரித்திரம் நடந்து கண்ணனே சண்டைக்கு வந்தார். பானாசுரனுக்கும் கண்ணனுக்கும் சண்டை மூண்டது. அந்த சண்டையை பத்தி நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்றார். அதே போல பல ஆழ்வார்களும் பாடி உள்ளனர். முதல்ல சரித்திரம் பார்த்துருவோம். மயூர துவஜபங்கஸ்தே யதாபான பவிஷ்யதி பிசிதாசிதி ஜனானந்தம் பிராப்சசே தொம் ததாரணம். கார்த்திகேயனுடைய முருகப்பெருமானுடைய மயிலோடு வந்தார். கருடன் போய் கொத்தினார், வீழ்த்தி விட்டார். அக்னி எதிர்த்து வந்தார். இப்போ கார்த்திகேயனும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவலமும் பூத்தவனே என்று போற்றிட வாணன் பிழபொருத்த தீர்த்தனை ஏத்தும் ராமானுஜனுத்தந்தாதியில பாசுரம். நேரு செறிந்தான் கொடி கோழி கொண்டான், பின்னும் நேரு செறிந்தான் எரிமணலோன், பின்னும் நேரு செறிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர். அப்பன் நேரு செறிவாணன் திண்டோள் கொண்டவன்னே ஓட ஓட அத்தனை பேரையும் விரட்டினார். அக்னி எதிர்த்து வந்தார், ஓடித்து அதே போல ஒவ்வொருத்தரும் ஓடினார். ஓடின பரமசிவனார் நின்று திரும்ப கண்ணனிடத்திலே பிரார்த்திக்கிறார். தத்தோ கருட மாருஹ்ய ஸ்மிருத மாத்ராகதம் ஹரிஹி பல பிரத்யும்ன சகித பாணஸ்ய பிரயயௌ புறம் யுதே சங்கரஸ்யைவ கார்த்திகேயஸ்ய சௌரிணா ஜிரும்பகாஸ்திரேண கோவிந்த ஜிரும்பயாமாச சங்கரம் ததஹ பிராணைஹி ஸ்ருத்தைதேயாதேயாஹ பிரமதாஸ்ச சமம் ததஹ. பரமசிவனார் நின்று திரும்ப பார்த்து கேட்கிறார். கிருஷ்ண கிருஷ்ண ஜெகநாத ஜானே துவாம் புருஷோத்தமம் பரேசம் பரமாத்மானம் அநாதி நிதனம் ஹரிம். ஹே கிருஷ்ணனே புருஷோத்தமனே, நீ யார் என்று கண்டுகொண்டேன். அநாதி நிதனாய் ஹரியாய் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் அத்தனைக்கும் காரணமாக இருக்கிறீர். நீர்தானே என்ன சம்ஹார கடவுள்னு இடம் கொடுத்தீர். அதை கொண்டுதானே அத்தனை பேரையும் அழித்து ருத்ரன்கிற பேரோடு இருக்கிறேன். நீரே என்ன விரட்டினால் ஆறு மதிப்பர், இது கூடாது என்று சொல்ல, சரி போம் என்ன அவரையும் விட்டார். தேவதிரியங் மனுஷேஷு சரீர கிரகணாத்மிகா லீலேயம் சர்வபூதஸ்ய தவ சேஷ்டோபலக்ஷணா யுஷ்ம தத்தவரோ பாண தத்தவரோ பாண ஜீவதாமேஷ சங்கர துவாக்கிய கௌரவாதே தத் மயா சக்கரம் நிவர்த்திதம். சக்கராயுதத்தை எடுத்துட்டார். பாணாசுரன் அழிக்கிறதுக்கு விட போறச்சே சிவன் இந்த பிரார்த்தனை வச்ச உடனே, ஹே பரமசிவனாரே, எப்போதும் காப்பாற்றி கொடுக்கிறீன்னு பாணனுக்கு வரம் கொடுத்தீர், உம்ம வரத்தை நாம வீணாக்க மாட்டோம், அதனால நம்ம சக்கராயுதத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி பாணாசுரனுக்கு 1000 கைகள், வாணனை 1000 தோள் துணித்தான்னு சொல்லுகிறோம் இல்லையோ, 998 கையை விட்டுட்டார், பாக்கி 2 கை. ஏதற்குன்னா நாம என்னதான் இருந்தாலும் இவன் பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணி கூட்டின்னு போயாகணும், இவனை கொன்னுட்டு போனா அப்புறம் வாழ்க்கையை ரசிக்காது, ஆரம்பத்திலேயே சண்டையா முடிஞ்சு போயிடும், வேண்டவே வேண்டாம், சம்பந்தி சண்டை முதல்லயே எதுக்குப்போ, அதனாலதான் வேண்டாம் என்று சொல்லி அவனை விட பாணாசுர யுத்தம் முடிந்தது. கண்ணன் தன்னுடைய பேரனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கூட்டி போனார்னு ஒரு சரித்திரம். அடுத்து காசி ஜெகனம், ரொம்ப சின்ன அழகான சரித்திரம். பவுண்டரகன் பவுண்டரகன் ஒருத்தன், அவனுக்கு பவுண்டரக வாசுதேவன் பேரு, காசிபுரத்துக்கு அதிபதி. அவனுக்கு திடீர்னு என்னமோ ஒரு நாள் கண்ணன் ஆட்டமே தான் இருக்கும்னு ஒரு எண்ணம், அதனாலே அட்டை கட்டை எடுத்து சங்கு சக்கரம் பண்ணி புடிச்சுனுட்டான், தான் கண்ணனாட்டமே இருக்கும், அதனால அவர் கிரீட்டம் கண்ணனாட்டம் மயில் தோகை வச்சிருந்து இதெல்லாம் போட்டு சங்கு சக்கரம் எல்லாம் பிடிச்சி நான் கண்ணனாட்டமே இருக்கேன் அப்படின்னு எங்க போனாலும் சொல்லிட்டு ஒரு தூதன் அனுப்பிச்சான் கண்ணனிடத்தே, நீ போ காசி தேசத்து ராஜா அனுப்பிச்சாருன்னு சொல்லு, கண்ணனே எங்கிட்ட வந்து சரணாகதி பண்ணி, நான் தான் நெஜக்கண்ணன், அவர் போலிக்கண்ணன் அப்படிங்கறத ஒத்துனுட்டு தன் சங்க சக்கரத்தை என் திருவடிகள்ல சமர்ப்பிச்சுட்டு போ சொல்லு அப்படின்னு தூது வந்தது. எடுத்து கண்ணன் படிச்சு பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கேது, இவர் தான் இந்த மாதிரி புதுசா நிறைய பேர் கிளம்பிட்டா போல் இருக்கே, இப்போ நான் தான் கடவுள்னு ஆரம்பிச்சிட்டா, இப்படிலாம் இல்லை, யாரும் அவர் கடவுள்னு சொன்னாத்தான் நம்புவா, நாம கடவுள்னு சொல்லிட்டா ஏற இறங்க பார்த்துட்டு போடுவா, இவர் அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியலையே இப்போ, அது பாத்தீங்களா, என் நெத்தியில கடவுள் தெரிகிறார், என்னுடைய தோள்பட்டையில தெரிகிறார் ஏதான்னு சொல்லியிருந்தா உத்து பார்த்தா தேமல் தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது, கடவுள் இல்லாம தெரியவா இருப்போ, அதனால இது நம்ம தப்பு தப்பா சொல்லிட்டு கூடாது, ஆறு கடவுளோ அவர் தான் இன்னைக்கு கடவுளா இருப்பார். இது அடியம் வேடிக்கைக்கு சொல்லல, இப்போ திருக்குறுங்குடிக்கு ராமானுஜர் சேவிக்க போனார், பெருமாளை சேவிச்சுட்டார், கிளம்ப போறார், அப்ப நம்பி கேட்டார், நீர் போனா எல்லாரும் திருந்துறாளே, நான் பிறந்தா ஒத்துருமே திருந்த மாட்டேங்கிறாளே, நானும் என்னென்னமோ சொன்னேனே திருந்தலையேனால், நீ பிறந்தற வாஸ்தவன் தான், ஆனா பிறந்துட்டு நான் பெரியவன் நான் பெரியவன்கிற ஒத்துரு நம்ப மாட்டா, நான் பிறந்தா அவர் பெரியவர்னு சொல்றேன், அதனாலதான் எல்லாரும் நம்புறா, கடவுளை பெரியவர்னு சொன்னா நம்புவா, நீயே பிறந்து நான் தான் நான் தான் நெஞ்சு திட்டினியானா, திருக்குறங்குடி நம்பி கேட்டார், அதான உண்மை, பின்ன நான் பிறந்து என்ன சொல்லுவேன்னா, நான் பொய்னு சொல்லவே இல்லை, அதை நீ சொல்லக்கூடாது நான் சொல்லணுங்கிறேன், அதனால பகவானே பிறந்து தான் பெரியவன் சொன்னா கூட லோகம் நம்பாதான், ஆச்சாரியர்கள் பிறந்து அவர் பெரியவர்னு சொன்னாதான் லோகம் நம்புவான், அதனாலதான் தத்துவோபதேசத்தை விட தத்துவ தரிசி வச்சனத்துக்கு ஏத்தம்னு அழகிவனவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார், பகவான் அவதரித்து பேசுறதை காட்டிலும் அவர்கள் ஆச்சாரியர்கள் மூலம் பேசினார்னால் அதுதான் நமக்கு நன்னா எடுபடும். ஆகவே பாணாசுர யுத்தம் முடிந்தது, கண்ணன் அழைத்து கொண்டு புறப்படுகிறார் அப்படின்னு சொல்லிருந்தது பவுண்டரக வாசுதேவன் சரித்திரம். பவுண்டரக நடத்துற தூதனட்ட சொல்லி அமைச்சார், நானே வரேன்னு சொல்லு, காசிக்கு வந்து அவனை தண்டம் சமர்ப்பித்து சரணாகதி பண்ணி சங்கு சக்கரங்களை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லுன்னுட்டார். சரின்னு இவன் நேரம் வந்து சொன்னா அவனுக்கு ஒன்னும் தலகால் புரியல, இப்போ கண்ணனே வரப்போறார், நம்ம காலில் விழப்போறார், எல்லாம் சங்கு சக்கரம்லாம் கிடைச்சிட போறது, கருடன் பேர்ல வரேன்னு சொல்லிட்டார்னா நேர வந்தார், சங்கு சக்கரங்களை சமர்ப்பிக்கிறேன்னு இல்லையோ இந்தான்னார், தலைப்படுத்து கருடனை சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னோ இந்தான் அனுப்பிச்சார், நாடே படுத்து எல்லாம் இழந்து கீழே விழுந்தான், நல்ல பவுண்டரக வாசுதேவன் முடிந்தான். அதற்குள் அவனுக்கு கூட இருந்தவனுக்கு ஒரே கோபம், ஒரு கிருத்தையை தயார் பண்ணி கண்ணன் திரும்ப துவாரகைக்கு வந்துட்டார், சொக்கட்டான் ஆடிட்டு இருக்கார், தம் மனைவிகளோட சொக்கட்டான் ஆடிட்டு இருக்கிறச்சே கிருத்திய வந்து வந்து உன்னை எரிப்பேன்னு சக்கரத்துக்கு ஆணையிட்டார், அந்த கிருத்திய அப்படியே காசி தேசத்து பேர்ல திருப்பி விடுன்னு திரும்ப போச்சு, மொத்த காசி தேசமே பத்தி எரிஞ்சது. அதுக்கப்புறம் கண்ணன் வந்து புனர் நிர்மாணம் பண்ணி இன்னைக்கு வாராணசி ஹரபுரி பவதா விதக்தா என்னும் கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்தில் சாதிக்கிறார். வாராணசி என்னும் ஹரபுரி என்னும் சிவனுக்கு பெரிய பட்டணம், என்ன இவர் சிறந்த சிவபக்தன், இப்ப நம்ம பார்த்த பவுண்டரக வாசுதேவன் காசி தேசத்திலே சிவபெருமானை இருந்து ரட்சி கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்தார். கிரீட பவுண்டரகோக்தம் துவயாயத்து தூதபக்திரேண மாம் பிரதி சமிருத் சமுத்ஸ்ருஜேதி சின்ஹானி தத்தே சம்பாதயாம்யஹம் இத்யுச்சார்ய விமுக்தேன சக்கரேணாசோ விதாரிதா பாதிதோ கதையா பக்னஹ த்வஜஸ்தாஸ்ய குருஸ்மதா. பராசர சொல்றார், மகா கிருத்யா சமுத்தஸ்தௌ தஸ்யைவாக்னேர் விநாசினி ஜஹி கிருத்யா மிமாமுக்ராம் வன்ஹிஜ்வால ஜடாகலாம் கிருத்யா வாராணசீமேவ பிரபிவேஷ த்வராந்திகா விஷ்ணு சக்கர பிரதிஹத பிரபாவா முனிசத்தம. அந்த கிருத்திய திரும்ப வாராணசி நகரத்தின் பேர்ல விட அனைத்தும் எரிந்தே போயிட்டுன்னு சரித்திரம். அதற்கப்புறம் பலராமனுடைய பிரபாவத்தை சொல்லுவதற்காக 2 சரித்திரங்கள் சொல்லி முடித்தார். இனி கடைசியாய் கண்ணனுக்கு வயசு கிட்டத்தட்ட 125. இனி யாதவர்களுக்கெல்லாம் நிறைய மதம் ஏறி விட்டது, இனிமேல் இவர்களோடு இங்கு இருக்க முடியாது, நம்ம வந்த காரியமும் முடிந்து விட்டது, சாதுக்களை திராணம் பண்ணினோம், சாதுக்களை ரட்சித்தோம், விதுரர், அக்ரூரர், மாலாக்காரர், சஞ்சயர் இது முதலான சாதுக்களை எல்லாம் ரட்சிச்சிட்டோம், துஷ்டர்களை எல்லாம் அழித்தோம், அசுர வடிவத்திலே இருந்த துஷ்டர்களையும் அழித்தோம், மனித வடிவத்தில் அசுரத்தன்மையோடு இருந்த துரியாதனாதிகள் 100 பேரையும் அழித்தோம், இனி பாக்கி இல்லை, பூபாரம் தவிர்த்தோம். பூமாதேவி முதல்ல பகவானிடத்தில் பிரார்த்திக்கவே தானே இத்தனை பண்ணார், அந்த பூமியின் பாரம் நீங்கிவிட்டது, அதோ துவாபர யுகம் முடிய போகிறது, இனி கலியுகம் வர வேண்டும். நாம கிளம்பும் போதே சத்தியம், தானம், சௌச்சம், தபஸு முதலான எல்லாம் இந்த லோகத்தை விட்டு புறப்பட போறது உணர்ந்து கொண்ட கண்ணன் இனி இருக்க வேண்டாம்னு திருவுள்ளத்தில் கொண்டார். ஏதானும் ஒரு வியாஜத்தாலே, ஏதானும் ஒரு நொண்டிச்சாக்கான்னு சொல்லி புறப்பட வேண்டாமா, ஏன்னா அவர் இருக்கிறவர் என்னன்னு சொல்லி கிளம்புவார். அதுக்காக தானே ஒரு திட்டத்தை சங்கல்பம் பண்ணிவிட்டார். யாதவர்களிலே ஒரு சிலர் பிராபாச கஷேத்திரம், அங்கே கண்வர், விஸ்வாமித்திரர் முதலான முனிவர்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துக்கு சாம்பன் ஒருத்தன், சாம்பனுக்கு யாருன்னு சொல்றேன், சாம்பன் ஒருத்தர், அந்த சாம்பனுக்கு பெண் வேஷம் போட்டுட்டான், அவனை யாதவனுக்குள்ள ஒருத்தன், கண்ணனுக்கு உறவு, அவனுக்கு பெண் வேஷம் போட்டு ஒரு உலக்கை எடுத்து இடுப்புல வச்சு கட்டி கர்ப்பவதி ஆட்ட மேல புடவைய போட்டு சுத்தி அந்த பெண்ணை கொண்டு இந்த ரிஷிகளுக்கு முன்னாடி நிறுத்தி, இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா, ஆனா என்ன பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும், பொன் குழந்தையா பிள்ளை குழந்தையான்னு தெரிஞ்சுக்கணும், அது யார்கிட்ட கேட்கறதுன்னு ரொம்ப வெட்கப்படுறா, அதனால நீர் தான் பார்த்து சொல்லணும், இன்னைக்கு வைத்தியரா இருந்தா அரசாங்கத்துல கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு பதில் சொல்லிடுவா. ஆனா இவர் அன்னைக்கு வைத்தியரோ இல்லையோ, அதனால மேலும் அவ பரீட்சை பண்ணி சொல்ல போறது இல்லையோ, யோக திருஷ்டியாலன்னா சொல்ல போறார். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போட்டா மகப்பேறு மருத்துவமனை உடனே கீழே போட்டிருக்கா, இது யாருன்னு நீங்க கேட்கவே கூடாது, சொன்னா சட்டப்படி குற்றம், நாங்க பார்த்து சொல்லவே மாட்டோம். அது போல அன்னைக்கு கேட்டா போல இருக்கவா, போய் விஸ்வாமித்திர கேட்ட உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஓ வேணும்னு கேலி பண்றா, நம்மள பரிகாசம் பண்றா, உள்ள வச்சு சுத்தி இருக்கிறது உலக்க, ஆனா வேணும்னு குழந்தை பிறக்குமான்னு கேட்கறா. அவர் சட்டுன்னு சொன்னார், இந்த பெண்ணுக்கு பெண்ணே இல்ல, இது ஆண், ஆணுக்கு பெண் வேஷம் போட்டு உலக்கையை விட்டு கட்டி வச்சிருக்காப்போ, இந்த பெண்ணுக்கு உலக்கை கொழுந்து பிரசவிக்கும், அந்த உலக்கை கொழுந்து உங்க மொத்த யாதவ குலத்தையே அழிக்கும் அப்படின்னு சாபம் விட்டுட்டார். ஒரே பயமா படுத்தவாளுக்கு என்ன நடக்கிறதுன்னு போய் ராஜா இடத்துல சொன்னா, அந்த உலக்க தான் நமக்கு யமனாயிடும் போல் இருக்கு, அதனால அதை மொத்தத்தையும் உடைங்கோ, பொடி பொடியா ஆக்குங்கோ, கடல்ல கொண்டு போய் தூவிடுங்கோ. அவர் ரொம்ப மகாமேதாவி ஆட்டம் வழக்கம் சொல்லிவிட்டார், எல்லாத்தையும் பொடி பொடியா ஆக்கினா, கடல்ல கொண்டு போய் தூவினா, அதுல மரப்பகுதி அத்தனையும் கரையில ஒதுங்கி எடுத்து ஒதுங்கி கோரை பற்களா முடிச்சுடுத்து, அதுல ஒரே ஒரு சின்ன இரும்பு துண்டு இருக்குமோ இல்லையோ, உலக்கையினுடைய ஒரு பகுதி, அந்த இரும்பு ஏதோ ஒரு மீன் முழுங்க, அந்த மீனை ஒரு சம்படவன் எடுத்துன்னு போய் வேடன் இடத்துல விற்க, அந்த வேடன் கையில ஜரானவனுக்கு பேர், வேடன் கையில வச்சுருக்கான், தீட்டி தீட்டி கூற ஆக்கி அதை தன்னோட அம்பினுடைய நுனியில வச்சுட்டான். இது வரைக்கும் கதை நடந்து போச்சு. இந்த மரத்துண்டு பகுதியும் இரும்பு பகுதியும் தான் மொத்த எதுகுலத்தையும் அழிக்கணும்போ, என்ன ரிஷியினுடைய சாபமாச்சே, அந்த யாதவர்களுக்குள்ள ஒருத்தன் தான் கண்ணன். இது இப்படி நிற்க சரித்திரம் பார்ப்போம். ஏவம் தைத்தியவதம் கிருஷ்ணோ பலதேவ சகாயவான் சக்கரே துஷ்ட க்ஷிதீஷானாம் ததைவ ஜகத கிருதே கிருத்வா பாராவதரணம் புவோ ஹத்வா அகிலான் நிருபான் சாபவியாஜேன விப்ராணாம் உபசம்ஹிருத்தவான் குலம். விப்ரர்களுடைய, பிராமண ரிஷிகளுடைய சாபவசத்தாலே தன் குலத்தையும் அழித்துக் கொண்டு தானும் புறப்பட எத்தனிக்கிறார். சாம்சோ விஷ்ணுமயம் ஸ்தானம் பிரவிவேச முனே நிஜம் விஸ்வாமித்ரஸ்ததா கண்வஹ நாரதஸ்ச மகாமுனிஹி பிண்டாரகே மகாதீர்த்தே. இந்த இடம் ரொம்ப முக்கிய இடம், பிண்டாரக க்ஷேத்திரம்னு பேர். அது யாத்திரையும் போது அவ்வளவா நம்ம போறதில்லை, அந்த க்ஷேத்திரத்துல தான் இவர்கள்லாம் உட்கார்ந்து இருந்திருக்கா. அதுக்கு பக்கத்துல இருக்கிறதான் பிராபாசம், பாலுகா தீர்த்தம்னு சொல்லுவா. நீங்க பிராபாசம்னு போட்டா கிடைக்காது. இப்போ எல்லாத்தையும் உடனே நம்ம ஒரு வரைபடம் இன்னைக்கு வச்சிருக்கோமே, அவளுக்கு கையில ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையோ, தட்டுவோம், தட்டின உடனே இந்த சுவாமி உபன்யாசத்துல சொன்னார் பிண்டாரகம் போட்டா வரும், 108 காட்டும், அதுக்குள்ள அதை படிச்சு யாரு என்னன்னு தெரிஞ்சு கொடுத்துக்கல போரும் போரும் ஆயிடும். நம்ம ஆச்சாரியன்ட்ட கேட்கறமோ இல்லையோ அதுதான் இன்னைக்கு ஆச்சாரியம், யாருக்கா இருந்தாலும் அது வழி காட்டுறது, அது போகிறச்சவே சொல்றது முட்டாள் நேர போகாதே திரும்புங்கிறது. ஆச்சாரியன் கூட நம்மள பாட்டு முட்டாள்னு சொல்றது இல்ல, ஆனா அது முதல்ல சொல்றது 3 மைல் போ, இடது பக்கம் திரும்பு, வலது பக்கம் திரும்பு. இதை போல யாரா நம்ம வாழ்க்கையில எப்பவான்னு சொல்லி கேட்டிருக்கோமோ, அன்னைக்கே கேட்டிருந்தா இந்த வம்புக்கு வந்தே இருக்க வேண்டாமோ இல்லையோ, கேட்காத விட்டுட்டோம் போல இருக்கு. அந்த க்ஷேத்திரம் போட்டீங்கன்னா பிண்டாரகம், பக்கத்துல பிரபாச க்ஷேத்திரம், அந்த பிரபாச க்ஷேத்திரத்துக்கு பாலுகா தீர்த்தம்னு பேர். அங்கிருந்துதான் கண்ணன் பரமோதத்துக்கு புறப்பட போறார். அப்ப பிண்டாரக க்ஷேத்திரத்திலே திவ்ய விஸ்வாமித்ர ஸ்ததா கண்வஹ, விஸ்வாமித்ரர் கண்வர் நாரதர் எல்லாரும் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சே, முனைய குபிதா புரோச்சு முசலம் ஜனயிஷ்யதி ஏன அகிலகுலோத்சாத யாதவானாம் பவிஷ்யதி ததுக்ரசேனோ முசலம் அயச்சூர்ணம் காரயத் ஜக்ஞே ததேரகா சூர்ணம் பிரக்ஷிப்தம் தைர் மகோததௌ. இந்த முசலத்தினாலே, அதாவது உலக்கை கொழுந்தாலதான் உங்களுக்கு உயிர் போகும், எல்லாத்தையும் பொடி பண்ணி தூக்கி போட்டுட்டா அந்த பொடி எங்க வந்திருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். பாராவதரணார்த்தாய வருஷானாம் அதிகம் சதம் பகவான் அவதீர்ணோத்ர திருதை சகச்சோதிதா. ஆகாசத்தில் இருக்கும் தேவர்கள் எல்லாம், கண்ணனே நீ வந்த காரியம் முற்று பெற்று விட்டது, 100 ஆண்டுகளுக்கு மேல் இருந்து விட்டாய், வைகுந்தத்தில் உம்மை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்ல பகவான் பதில் சொல்றார், பிராரப்த ஏவகி மயா யாதவானாம் பரீட்சையா புவோ நாத்யாபி பாரோயம் யாதவைர் அனிபிர்ஹிதை அவதாரிய கரோம் ஏதத் பிராப்த சப்தராத்திரேண சத்வர. இன்றிலிருந்து 7வது நாள் ராத்திரிக்குள் நாம் திரும்ப வைகுந்தத்தை அடைவோம் என்று கண்ணன் தேவர்களுக்கும் நித்தசூரிகளுக்கும் சொல்ல, தாந்திருஷ்டுவா யாதவானாக பஷத்வம் அதிதாருணான் ததர்ஷ துவாரகாபுரியாம் விநாசாய திவானிஷம். கண்ணன் உடனே ஆள் அனுப்புறார், நான் துவாரகையிலேந்து பிராபாச கஷேத்திரத்துக்கு வந்துட்டேன், என்ன கடல் துவாரகையை முழுங்கிவிட போகிறது, அங்கு யாரும் இருக்க வேண்டாம், பிராபாசத்துக்கு வந்து விடுங்கள், நான் சொன்னேன்னு சொல்லுங்கோன்னு அனுப்பிச்சார். 52 கோடி யாதவர்களை குடியேற்றினார்னு சொன்னேனே, மொத்த பேரும் புறப்பட்டு வேக வேகமா பிரபாசத்துக்கு வந்தா கள்ளு குடித்தனர், அதனால் மதம் மீறி போயிட்டு ஒத்தருக்கொத்தர் சண்டை, கையில இருக்கிற ஆயுதத்தால் அடித்து கொண்டு ஆயுதம் முறிஞ்சு போச்சு. பாக்கி இந்த கடற்கரை ஓரமா கோரைப்பொருட்கள் முழுக்க வளர்ந்திருந்ததே, அதெல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு ஒத்தருக்கொத்தர் அடிச்சுண்டா கோரப்பல்லும் முடிஞ்சு போச்சு, 52 கோடி பேர் முடிந்து விட்டனர். அப்ப எதுகுலத்துல யாரும் பாக்கி கிடையாது, கண்ணன் மட்டும் பாக்கியா இருக்கார். ஒரு அழகிய மரம், அந்த மரத்துல அப்படி கீழே சேனிச்சுட்டார், ஒரு காலை கீழே குத்தி வச்சிருக்கார், இடது காலை தூக்கி அது மேல வச்சிருக்கார், அப்படி சாஞ்சி சேனிச்சிருக்கார். இன்னைக்கு நீங்க போனா சேவிக்கலாம் பிராபாச கஷேத்திரத்தில் கண்ணனுடைய இந்த ஆச்சரியமான திருக்கோலம். பக்கத்துல புல்லாங்குழல் வச்சிருப்பார், ஒரு அது சோகமா மோகமா ஆனந்தமா வெற்றி சிரிப்பா புன்னகை சிரிப்பா எதுன்னே தெரியாத சிரிச்சிருப்பார். வந்த காரியம் முடிச்சுட்டேன் கிளம்புறேன்னு சொல்றாரா, நான் மனிதன் நினைச்சு ஏமாந்து போயிட்டேன்னு சொல்றாளா, யாரோ ஒரு சிலர் திருவடியை பத்தி மோட்சம் அடைஞ்சிட்டாளே என்று சந்தோஷப்படுகிறாரா, ஏதோ ஒரு தன் அந்த ஒரு இரும்பு துண்டு வச்சிருக்காங்கிறதுக்கா அதை வியாஜமா வச்சுட்டு நான் புறப்பட்டு போறேனே, இது என்ன ஆச்சரியம் என்று நினைக்கிறாரா, நானுமா மனித பிறவி எடுத்தேன் என்ன ஆச்சரியப்படுகிறாரான்னு தெரியாத அளவுக்கு ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்போட பகவான் சேனிச்சிருக்கார். அப்போது அந்த புறமாக ஒரு வேடன் வந்தான். எந்த வேடன்? அந்த இரும்பு துண்டை எடுத்து பட்டை தீட்டி வச்சிருக்கானே தன்னுடைய அம்பின் நுனியில், அந்த வேடன் வந்தான். அப்படி கூர்ந்து பாக்கறான், மரத்தோட பக்கத்துல தெரியறது மானுடைய முகமாட்டம் தெரியுது, அது மனுஷனுடைய காலாட்டம் தெரியல. இவர் இப்படி ஒரு காலை வச்சு இந்து கால மேல இப்படி வச்சிருந்தார், அது அந்த மரத்து முனையிலேந்து பாக்கறச்சு ஒரு மானோட முகமாட்டம் தெரிஞ்சிருக்கு. ஓ, மான் தண்ணீர் குடிக்க வந்திருக்கு போல் இருக்குன்னு, அதே அம்ப எடுத்தான் குறிபார்த்தான் வேகமாக எய்தான், அது நேர கண்ணனுடைய திருவடி கட்ட விரல்ல வந்து தச்சுது. கண்ணன் முடிவு பண்ணிட்டார், ஆக அந்த இரும்பி துண்டால் நானும் பரமவதம் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா ரிஷியனுடைய சாபம் இல்லையோ, ரிஷி சாபம் எல்லாருக்கும் சமமாத்தானே இருக்கும், இவரையும் யாதவர் தானே, எப்ப எதுகுலமே அழிஞ்சு போயிடுதுன்னு ரிஷி சபித்தாரோ, தானே எதுகுலத்தில் இருக்கிறதுனால அழிவோம், அது வந்து குத்தித்து ஹான்ற சத்தமேட் ஓடி வந்தான் வேடம். கீழே விழுந்து கண்ணா இது தெரியாத படுத்து தப்பு பண்ணிட்டேன் போட்டிருக்கேன்னா, ஒரு தப்பும் இல்லையே, நான் தானே உன்ன பண்ணவே வச்சேன், போ இந்தா ஸ்வர்க்கத்துக்கு போ, நீ என்ன பண்ண போகிறாய்ன்னா உனக்கு எது கதை பத்தி, நான் எப்பவோ வருவோம் எப்பவோ போவோம், உனக்கு வேண்டி இது கிடைச்சிருத்தோ இல்லையோ, வாங்கி கொண்டு புறப்படு. அவனை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பிச்சார். கண்ணனுடைய தேரோட்டிக்கு தாருகன்னு பேர். தாருகன் வந்தார், இனி இங்க இருக்க வேண்டாம், நேர துவாரகைக்கு போ, அது கடல் கொள்ள போகிறது, அதனால எல்லாரையும் கிளப்பி அழைச்சிந்து இடத்திலேந்து குடிபெயர்ந்துட சொன்னேன்னு சொல்லு. தாருகன் ஓடினான். அவன் சொல்லி ஒவ்வொருத்தரா அழைச்சிந்து திரட்டிண்டு வரச்சேவே, அவ அந்த தெருவை தாண்டி தாண்டி வரச்சே கடல் பின்னாடி வேகமா சாப்பிட்டுண்டே வந்துதான். அப்படியே சொல்றார் பராசர, சொல்றார் சுக்கர், சொல்றார் இன்னைக்கு நம்ம இந்த நாடகங்கள்லாம் பார்ப்போம் தெரியுமா, அப்படியே ஓடி வந்துட்டே இருப்பா, பின்னாடி பெரிய அலைகள் துரத்தின்னு வந்துட்டே இருக்கும், நாட்டே அழிச்சிருமோ இல்லையோ, அதை போல பின்னாடி ஒவ்வொன்றா அழிச்சுன்னு வருது, தெரு திருவா போறது. கண்ணன் வசுதேவர் வாழ்ந்த திருமாளிகை மட்டும் அப்படியே இருந்துதான், மற்ற எல்லாத்தையும் அழிச்சுடுத்து, கடல் கொண்டது மொத்த பேரையும் வெளியில கொண்டு வந்தான், பிராபாசத்துக்கு வந்துட்டா. முதல்ல பலராமன் தான் புறப்படுகிறார், ஆதிசேஷன் முன்னே புறப்பட ஆழியழ சங்கும் வில்லுமிழ திச வாழியழ தண்டும் வாழுமிழ அண்டம் மோழையழா முடி பாதமிழ அப்பன் ஊழியழா உலகங்கொண்டவாறேன் ஆழ்வார் பாடியபடிக்கு சங்கமும் சக்கரமும் கதையும் அசியும் சார்ங்கமும் பஞ்சாயுதங்களும் மேலே போக ஆதிசேஷ ரூபத்திலே பலராமனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஆதிசேஷ பாம்பு மேலே சென்றது. அவர்கள்லாம் போய் வழியிலெல்லாம் காத்துருக்கா, எப்போது கண்ணன் மேலே ஏறி வரப்போகிறார். ஏவமுக்தேது கிருஷ்ணேன யாதவ பிரபரஸ்தத மகாபாகவத பிராக பிரணிபத்திய உத்தவோ ஹரிம் யத் பதர்யாசிரமம் புண்ணியம் கந்தமாதன பருவத்தே. இதற்கு சற்று முன்னால் உத்தவர் கண்ணனிடத்துல பேசினார், நான் கூட இருப்பேன் என்னால், ஒத்துருமே நான் கிளம்புறத பார்க்க நான் அனுமதிக்க போறதில்லை. ராமாவதாரத்தில் நாம் போகும்போது ஊரையே அழைத்து போனோம், அத்தனை பேரும் பார்க்க பார்க்கத்தான் புறப்பட்டு போனேன். அன்னு சராசரங்களை வைகுந்த தேத்தி என்னும் கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாற்றுளே. ஒரு புல்லு கோழி ஆடு மாடு மனுஷன் மிச்சம் விடாமல் மொத்த பேரும் பார்க்க அவர்களை அழைச்சென்று ராமன் பரமோத்தத்துக்கு போனார். எல்லாருக்கும் வைகுந்தம் கொடுத்தார், சாந்தானிக லோகத்துக்கு கூட்டி போனார். ஆனா ஒத்துருமே பார்க்கல கண்ணன் புறப்பட்ட போது. ஆச்சரியம் பாருங்க, ராமன் பிறக்கும் போது எல்லாருக்கும் தெரியும், புறப்படச்சேவன் எல்லாருக்கும் தெரியும். இதோ முந்தான நாள் கண்ணன் பிறந்தான்னு பார்த்தோம், ஒத்துருக்கும் தெரியாது. கண்ணன் புறப்படுறாருங்கிறார், யாருக்குமே தெரியாது. ஆனந்தமான அவதாரம், வேடிக்கை கேளிக்கை சிரிப்பு, ஆனால் உள்ளூர சோகம். களம்பரைச்சே ஒத்துருக்கும் தெரியாதே, பிறக்கரைச்சே ஒத்துருக்கும் தெரியாதே, ராமனுக்கு அப்படியா குறைச்சலுப்போ. ஆனா இந்த குறையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா 25 பக்ஷணம் பண்றோம். ஸ்ரீராமநவமிக்கு நீர்மோர் பானகம், கிருஷ்ண ஜெயந்திக்கு 25 பக்ஷணம். அவாவா தெரிஞ்சது எப்படியோ பிசியரா எப்படியோ கலகரா பக்ஷணம், அது வாயை விட்டு வெளியில வருமா பாத்திரத்தை விட்டு வருமா அதெல்லாம் தெரியாது சுவாமி. ஆனா பக்ஷணம் பண்ணுவோம், பெருமாளுக்கு நல்லா கண்டரோல பண்ணிடுறோமோ இல்லையோ. ஏன் ராமனுக்கு நீர்மோர் பானகம் போறோம் ராஜா சக்கரவர்த்தி, ஏன் கண்ணனுக்குன்னா வேணும், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவருக்கு ஆசையம் இல்லையோ. கோவர்தனோத்தரணத்தில் அன்னக்கூட்ட உற்சவத்திலேயே மொத்தம் தனக்கு தானு சொல்லிட்டு வராச்சே. இத்தியுக்தோ தாருக கிருஷ்ணன் பிரணிபத்திய புனப்புன பிரதக்ஷணஞ்ச பகுவசஹ பிரதக்ஷிணஞ்ச பகுஷஹ கிருத்வா பிராயாத்யதோதிதம் பகவானபி கோவிந்தஹ வாசுதேவாத்மகம் பரம் பிரம்மாத்மனி சமாரோப்ய சர்வபூதேஷ்வதாரயத் சம்மானயன் திஜோபுஜ துர்வாசா யதுவாச்சஹ ஆயயௌ ச ஜரா நாம ததா தத்ரஸ லுப்தகஹ. ஜராங்கிறவர் வந்தார், ஏற்கனவே கண்ணனுக்கு தனித்து துர்வாசருடைய சாபமும் இருந்தது, அதனால ஜராவால் அடிபட்டார். கண்ணன் புறப்பட்டார். கடைசி ஆதிசேஷன் முதல்ல போக இவனை அனுப்பிச்சு வச்சுட்டு கண்ணன் தானே கிளம்புறத சொல்றார். விமானம் ஆகத்தம் சத்யா தத்வாக்கிய சமனந்தரம் ஆருக்கிய பிரயௌ ஸ்வர்கம் லுப்தகஸ்தத் பிரசாதத லுப்தகன் லுப்தகன்கிறது அந்த வேடம். ஜராங்கிற வேடனையும் விமானத்துல சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு தானும் புறப்படுகிறார். கதே தஸ்மின் ச பகவான் சஞ்யோஜ்ய ஆத்மன் ஆத்மனி பிரம்மபூதே வியயே சிந்தியே வாசுதேவே அமலே வாசுதேவமயே அலே அஜன் அஜன்மன்யம் அமரே விஷ்ணு விஷ்ணா விஷ்ணௌ அப்ரேய அகிலாத்மனி தத்யாஜ மானுஷம் தேகம் அதித்திய த்ரிவிதாம் கதின். ஆச்சரியமான அர்ச்சராதி மார்க்கத்துல ஒரு ஜீவாத்மா போறா போலே கண்ணனும் புறப்பட்டு போனார். அவருடைய திருமேனிய விட்டு போனாரோ, தன்னுடைய ஆடை அலங்காரங்களை காரியம் மன்றத்துக்காக விட்டார் அவளுதானே தவிர, கண்ணனுக்கோ ராமனுக்கோ திருமேனி இவ்வுலகத்தில் பாக்கி கிடையாது. இப்ப நாம எல்லாம் போறச்சே சரீரத்தை விட்டுட்டு போனோமோ இல்லையோ, ஆனா கண்ணன் இறங்கி வந்திருக்கிறச்சே ராமன் வரைச்சே திருமேனியோடுதான் போனார். அது எப்படி சரீரத்தோட போக முடியுமா வைகுந்தத்துல விடுவாளான்னால், கீழே சொன்னேனே சத்தம் ரஜஸ் தமசு முக்குணமயமானது நம்முடைய உடல், ஆனா சத்தகுணம் மாத்திரம் கண்ணனுடைய திருமேனி. அப்ப அது மட்டுமா இருந்ததுன்னா வைகுந்தத்துல அனுமதி உண்டு, ஆனா இது மிஸ்ர சத்துவமா இருக்கவே தான் உள்ள அனுமதி இல்லை. சத்வ ரஜஸ் தமஸ் கலந்திருந்தா பிராகிருத லோகம்னு பேர், சத்துவம் மட்டும் இருந்ததுன்னா அப்ராகிருத லோகம்னு பேர். அதனாலே கண்ணனுக்கு மேற்கொண்டு ஈமச்சடங்குகள் பண்ணணுங்கிறதுக்காக விடுறாப்புல விட்டார். மற்றபடி கல்ல தத்யாஜ மானுஷம் தேகம் அதீத்த த்ரிவிதாம் கதின். அர்ஜுனோபி ததான் வீக்ஷ ராமகிருஷ்ண களேவரே சம்ஸ்காரம் லம்பயாமாச ததான்யேஷானுக்ரமாத் அஷ்டௌ மகிஷ்யா கதிதா ருக்மிணி பிரமுகாஸ்தயாஹ. இதே தாருகன் ஊருக்கு போய் அங்க எல்லார்ட்டையும் விஷயம் சொன்னானோ இல்லையோ, இனிமே இங்க இருக்காதீங்க எல்லாரும் புறப்படுங்கன்னுட்டு கண்ணன் அப்பவே சொல்லியிருந்தார். போற வழியில் ஹஸ்தினாபுரத்துக்கு போ, அங்கு போய் அர்ஜுனனை கூட்டி கொண்டு எல்லாரையும் நம்ம ஊருக்கு வர சொல்லி துவாரகையில் இருக்கிற பெண்களை எல்லாம் அழைச்சிட்டு ஜாகிரதப்படுத்தி புதுதில்லி ஹஸ்தினாபுரம் சொல்றோமோ இல்லையோ புதுதில்லிக்கு அழைச்சிடணும். அதான நமக்கு ராஜதானியா இருந்திருக்கு, அப்ப அந்த இடத்துல அழைச்சின்னு போங்க, அர்ஜுனன் வந்துட்டார். வந்து தன் காண்டிபத்தை முன்னாடி நிறுத்தினா, மொத்த பெண்களையும் கூட்டினான். கடல் அழிச்சுண்டே அழிச்சுண்டே வந்துட்டே இருக்கு. எல்லாரையும் அழைத்து கொண்டு போயிட்டு இருக்கிறச்சு. பஞ்சநதம்ங்கிற கஷேத்திரம் எது? பஞ்சநதம், பஞ்சநதம்ங்கிறதா பஞ்சாப். நீங்க பஞ்சாப் பஞ்சாப் கஷேத்திரம்ங்கிறமே, ஏன்னா அது ஐந்து நதிகள் ஓடுறது இல்லையோ, அதனாலதான் பஞ்சநத கஷேத்திரம். அது வழியா வந்துட்டு இருக்கிறச்ச நிறைய திருடர்கள் பார்த்தாலும் பல பெண்களை அழைத்து கொண்டு ஓர் ஆண் போய் கொண்டிருக்கிறான், அடித்து புடைப்போம் அப்படின்னு கிட்டக்க வந்தா கேட்கணுமா? அர்ஜுனனுக்கு இருக்கிற வீர தீர பிரதாபத்துக்கு காண்டிபத்தை சட்டென்று தூக்கி பிடித்தான். பிடித்து பின்னாடியில இருந்து அம்ப எடுக்க போறான், அம்பு தூக்க வரல. காண்டிபத்தை பிடிச்சு நிக்கிறான், கை நழுவுறது. இப்போ நிமிர்ந்து தன் கத்திய உருவ பாக்கிறான், கத்திய தூக்கிறதுக்கு வரல. ஒண்ணுமே வேண்டாம், கைகளால் அரைய போறான், அடி விழவே இல்லை. ஏதுமில்லாத நாலு திருடால் நைய புடைச்சா அர்ஜுனனு பார்த்தவன் அதிர்ந்தே போயிட்டான். நாம யாரு, யாரோட சண்டை போட்டிருக்கோம், பீஷ்மரும் துரோணரும் எப்படி நின்னா நம்ம முன்னாடி, கர்ணன் ஓடி இருக்கான், துரியோதனன் ஓடி இருக்கான், ஒண்ணு முடியலையே. கடைசியில இவனுக்கு சக்தியை இழந்து போயிட்டான்னுட்டு இவா நாலு பேரை தூக்கின்னு போயிட்டா, பெண்களே ஓடி போயிட்டா, வெட்கப்பட்டு கொண்டு திரும்ப தன் நாட்டுக்கு வந்துட்டு இருக்கா. வழியில ஒரு காடு, அந்த காட்டுல வேதவியாசரை சந்தித்தான். வியாசரே ரொம்ப வெட்கமா இருக்கு, நானான சந்தேகமா இருக்கு, அர்ஜுன பல்குன பார்த்திப காண்டிப விஜயன் ஜெய விஜயன் இப்பேற்பட்ட விஜயன் விஜயன் கண்ணனுக்கே தண்ணனே தேரோட்டியா இருந்திருக்கார், இவ்வளவு சண்டை போட்டிருக்கேன் இல்லையென்னால் எல்லாம் போயிடுத்தே, உனக்கு தெரியாதா உண்மை? இப்போ உனக்கு இருந்து சக்தி ஊட்டி கொண்டிருந்தவன் புறப்பட்டு போய்விட்டான், இனி உனக்கு சக்தி இருக்க போவதில்லை. இந்த லோகத்துக்கே ஜகத்துக்கே சக்தி இருக்க போறதில்லை, அது இருந்ததத்தனையும் கண்ணனிடத்தே. எப்ப கண்ணனே புறப்பட்டு போயிட்டாரோ அப்ப இனிமே இதற்கு ஏது சக்தி இருக்க போறது என்று வியாசர் இந்த கலியனுடைய தர்மத்தே வரப்போறதனுடைய ஆபத்தை எல்லாம் எடுத்துரைத்தார். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். துவயா ஏகேன ஹதா பீஷ்ம துரோண கர்ணாதயோ ரணே தேஷாம் அர்ஜுன காலோத்தஹ கிம் நியூன அபிபவோன சஹ. அப்பதான் அவர் கடைசியா சொல்றார், ஒண்ணும் கவலைப்படாதே, இந்த பெண்களுக்கெல்லாம் என்ன ஆபத்துன்னு பாக்குறியா, திருடர்கள் தூக்கின் போயிட்டாளேன்னு பாக்குறியா, இவர்கள் எல்லாம் முன்னாடி பிறவியில் அஷ்டாவக்கரன் ஒருத்தர் இருந்தார், சிறந்த ரிஷி பரமதேஜஸ்வி. அந்த அட்டாவக்கரர் ஜலத்துல கழுத்தளவு தண்ணீர் நின்று தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்ப பல பல அப்சர ஸ்திரீகள்லாம் வந்தா ஓஹோன்னு ஸ்தோத்திரம் பண்ணா, நீங்க நன்னா இருங்கோன்னு சொன்னார். ஆனா அவர் ஜலத்திலே இருந்து எழுந்து பார்த்தா எட்டு இடத்துல உடம்பு கோணலா இருந்தது. அதை பார்த்து பரிகாசத்தோட சிரித்தனர், நீங்க நன்னா பிறப்பில் கண்ணனையே கணவன் அடைவீர்கள், ஆனால் திருடர்களாலே துரத்தப்பட்டு இழந்து போவீர்கள் அப்படின்னு அட்டாவக்கரர் சபிச்சதுனாலதான் அந்த பெண்களுக்கு இப்படி ஆயிருக்கு என்று சொன்னார். ஜிதேஷு அசுர சங்கேஷு மேருபிருஷ்டே மகோத்சவ ஆகண்டமக்ரம் சலிலே ஜடா பாரவகம் முனின் யதா யதா பிரசன்னோசௌது உஷ்தும் ததா ததா சர்வாஸ்தா கௌரவஸ்ரேஷ்ட தம் வரிஷ்டம் திரன்மயது. கடைசியாக அந்த சாபத்தின் விஷயத்தை சொல்லி வியாசர் முடித்தார். நியத கர்மத்தோட இரு, கண்ணன் புறப்பட்டார், இனி உங்களுக்கு இங்கு வாழ்க்கை இல்லை, நீங்களும் புறப்பட பாருங்கோள். வியாச வாக்கியம் சதே சர்வே ஸ்ருத்வா அர்ஜுன முக்கேரிதம் ராஜ்ய பரீட்சிதம் கிருத்வா யயு பாண்டுசுதா வனம். திரும்ப வந்தார், பரீட்சித்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு இனி நாம காட்டுக்கு போவோம்னு அவர்கள் சொர்க்கத்தை நோக்கி பாண்டவர்களும் புறப்பட்டு போயிட்டார்கள். அத்தோட கிருஷ்ண சரித்திரம் முற்று பெற்றது. இப்ப நாம கடைசியா பார்க்க வேண்டியது ஸ்ரீ ருக்மிணி கல்யாணம். அண்டாளூர் பாசுரத்தில் கண்ணாளம் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான், திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமேனு சாதித்தாள். ருக்மிணி விதர்ப தேசத்து மன்னவன் பீஷ்மகனுடைய மகள். அஞ்சு அண்ணன்கள், கடைசியா ஒரே பெண்ணு. பீஷ்மகா குண்டினே ராஜா விதர்ப விஷயே பவத் ருக்மி தஸ்யா பவத் புத்ரோ ருக்மிணீச்ச வரானனா ருக்மிணீன் சக்கரமே கிருஷ்ண சாசதம் சாருஹாசினி ந ததௌ யாச்சதே செய்யினாம் ருக்மித்வேஷேன சக்கரினே. ருக்மிதான் மூத்த அண்ணன், கடைசி பொண்ணு ருக்மிணி. எல்லாருக்கும் கண்ணனுக்குத்தான் ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் விபரீதமா ருக்மி மட்டும் சிசுபாலனுக்கு பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தான். யாருக்கு பண்ணிக்க வேண்டிய பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? ருக்மிணி காத்துந்து காத்துன்னு பார்த்தா கல்யாண ஏற்பாடு ஆயிடுத்து. மறுநாளைக்கு மறுநாள் கல்யாணம். ஓஹோ, இனிமே நம்ம வாயை திறக்காது இருந்தா கல்யாணம் நடக்காது, பேசாம இருக்கலாம். சந்தர்ப்பம் வரைச்சே சொல்லலேன்னு சொன்னா அப்புறம் ஒண்ணும் நடக்காது. அப்ப விட்டுட்டு அன்னைக்கு சொல்லிருக்கணும்னு நினைச்சேனே எப்படி நடக்கும்? எப்ப சொல்லணுமோ சொல்லணும் இல்லையோ. ஆனா அதுலயும் ஆண்கள் எப்ப சொல்லணுமோ சொல்றத விட பெண்கள் தான் சமயத்துக்கு சொல்லிடுவாளாம். அதை சொல்லிடுவாங்கிறது ருக்மிணி காலத்திலேருந்தே நல்லா தெரியறது. ருக்மிணி உடனே ஒரு பிராமணோத்தமரை கூப்பிட்டா ஓலச்சுவடி எழுத்து எழுத்து ஏழு ஸ்லோகங்களை எழுதினான். இதை கொண்டு போய் நேர துவாரகையில கண்ணன் இடத்துல கொடும், அவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். பிராமணர் கிளம்பினார், காடு மலை எல்லாத்தையும் தாண்டினார், துவாரகைக்கு போனார், கண்ணன் இடத்துல கொடுத்தார், வாங்கி கண்ணன் படிச்சு பார்த்தார், தெளிவா எழுதியிருந்தார் இந்த இடத்துக்கு வரணும், இந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் நான் குலதேவி கோவிலுக்கு பூஜைக்காக வருவேன், அங்க நீ மறைஞ்சின்னு இருக்கணும், சங்கத்தின் ஒலி எழுப்பு, நீ வந்துட்டேன்னு தெரிஞ்சுப்பேன், என்னை தூக்கி அப்படியே தேர்ல உட்காத்தி வச்சுக்கோ, அழைச்சின்படு, இவ யாரான்னு எதிர்த்தா ஜெயிச்சுரு. அவ கண்ணன் விட்ட கேக்குறார், என்ன கல்யாணத்தை பத்தி உங்க தலைவி சொல்லிட்டு இருக்கா? இப்போ அவர் சொன்னார், ராட்சச விவாகம்னு பேரு கண்ணா இதுக்கு, இப்படி போய் ஒரு பெண்ணு தைரியமா எழுதுறாள் என்னால், ஆமா பண்ணிக்கிறது ஒன்னையா இருந்தா எழுதிதான் ஆகணும், வேற என்ன செய்ய முடியும், இப்போ நீயோ வரக்கானும் இப்போ அப்போ உன்னை பண்ணிக்கணும் ஆசையா இருந்துட்டு அவ என்ன பண்ணுவாள், வான்னு சொல்லி தாருக்கனை கூப்பிட்டார், நாலு குதிரைகளை பூட்டினார், துவாரகையில இருந்து நாகபூர் விதர்ப தேசம் இருக்கிறது நாகபுரி, துவாரகையில இருந்து ஒரு நாள் ராத்திரிக்குள்ள வாயு வேக மனோவேகமா வந்தது, பக்கத்துல தோட்டத்துக்குள்ள மறைந்தார், வந்த பிராமணர் போய் ருப்பினி இடத்துல சொல்லிட்டார், கண்ணனுடைய சங்கத்வனி பூங்கோல் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியம் சார்ங்கவில் நானொலியம், அதை கேட்ட ருப்பணிக்கு ஆனந்தம், முதல் நாள் குலதேவி யாத்திரைக்காக சென்றாள், அவள் சொன்னபடிக்கே கண்ணன் காத்து கொண்டிருந்தார், ஸ்வாபாவனி விவாகேது தாம் கன்யாம் ஹிருதவான் ஹரிஹி விபக்ஷபாரம் ஆசாத்திய ராமாதிஷ்வத பந்துஷு சிசுபால ஜராசந்த மால்யாத்யாச்ச மகீபிருத ததச்ச பௌண்டக ஸ்ரீமான் தந்தவக்த்ரோ விடூரதா நிர்ஜித்ய ருக்மிணம் சம்யம் உபயேமே ச ருக்மிணி ராட்சசேன விவாகேன சம்பிராப்தம் மதுசூதனா. ருக்மிணி அழைத்து போனார், எதிர்த்து வந்த மொத்த பேரையும் அவமரியாதை பண்ணி தள்ளினார், செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி மொத்த பேரையும் ஓட்டி விட்டுட்டார், கொல்லல ஒத்தரையும் கொன்னா, கல்யாணம் பண்ணிக்கிற பெண்ணனுடைய அண்ணன் கொல்லணும், மறுபடியும் முதல்ல இருந்தே ஆபத்தா இருக்கு சுவாமி, இந்த நாள்ல தான் மாமியார் சம்பந்தி சண்டேன்னு பார்த்தா அன்னிலையும் சண்டைக்கு தான் ஆரம்பம் போல் இருக்கு, அன்னிலே இந்த வரி அது வெறும் வெட்டு குத்தா இருக்கு, இது தேவையில்ல வாய் சண்டையோடையான்னு சொல்லியும் அங்க எல்லாமே ஒண்ணு சண்டை, பானாசனோட சண்டை, பிரத்யும்னனுக்கு சண்டை, யாருக்கு சண்டைன்னால் சரித்திரம் பல நாள் சரித்திரம் இல்லையோ, அதனால ஊருக்கு அழைச்சின்னு போய் பத்திரிக்கை அடிச்சு மொத்த பேரையும் கூப்பிட்டு ரெண்டு பக்கமும் நிறுத்தி வைத்து, ருக்மிணி தேவி இங்கே, கண்ணன் இங்கே, ருக்மிணிக்கு கண்ணன் தான், கண்ணனுக்கு ருக்மிணி தான், இதே போல ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு ஸ்ரீரங்கநாதன் தான், ஸ்ரீரங்கநாதனுக்கு ரங்கநாச்சியார் தான், அலர்மேல் மங்க தாயாருக்கு சீனிவாசர் தான், சீனிவாசனுக்கு தாயார் தான், பெருந்தேவி நாயிகாவுக்கு காஞ்சி வரதராஜன் தான், வரதராஜ பெருமாளுக்கு மகாதேவி நாச்சியார் தான், அதே போல கல்யாணி நாச்சியார் எதுகிரி நாச்சியாருக்கு செல்லப்பிள்ளை தான், செல்லப்பிள்ளைக்கு கல்யாணி தாயார் தான், பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ருக்மிணி தாயாருக்கு கண்ணன் பிருந்தாரண்ய க்ஷேத்திர நிவாசம் தான், அந்த கண்ணனுக்கு ருக்மிணி பிராட்டி தான், ரெண்டு பேருக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறது, அன்றிலிருந்து இன்று வரை செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலாலே எங்கும் எல்லாரும் திருவொருள் பெற்று இன்புற்றிருக்கிறார்கள்ங்கிறது ஸ்ரீகிருஷ்ண சரித்திரம். இந்த சரித்திரத்திலே ஒரு சில கதைகளை கதையும் பார்த்தோம், அது நடந்த இடத்தை பத்தியும் பார்த்தோம், இதெல்லாம் எதற்குன்னால் ஜென்ம கர்மச்ச மேதிவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தக்துவாதேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுன, நான் பிறந்தேன் என்னும் வளர்ந்தேன் என்கிற அதன் தத்துவத்தை உண்மையை யார் புரிந்து கொள்கிறானோ அவன் மறுபிறவி எடுப்பதில்லை, அவன் பாபங்களை தொலைத்து என்னையே வந்து சேர்கிறான்னு கண்ணன் கூறுகிறார். கோகுல அட்டமி நன்னாளை கோலாகலத்தை முன்னிட்டு இந்த மூன்று நாட்களும் இந்த கிருஷ்ண சரித்திர வைபவத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் ஏதோ ஒரு துளி, ரொம்ப நெல்ல ஏதோ ஒரு துளி அனுபவிக்கிற பாக்கியம் கிடைச்சு சொல்லியோ, அதுக்கு ருக்மிணி சத்யபாமா சமேத கண்ணன் திருவடிகளுக்கும் ஆழ்வாராச்சாரர்கள் அனைவருக்கும் பல்லாண்டு பாடுகிறேன். இது ஆண்டுதோறும் நடத்தணும் என்று பெருமுயற்சி எடுத்து நடத்தி கொண்டு வருகிற ஸ்ரீமான் கணேஷ்ராம் அவர்கள் அவருடைய குடும்பத்தார் இந்த மண்டபத்துக்காரா ரொம்ப ஆனந்தமா கொடுத்து நன்னா செய்யுங்கோ என்று கூடவே இருந்து நடத்தி கொடுத்து அவர்கள் எல்லாத்துக்கு மேலே தன்னார்வ தொண்டர்களா இருந்து பண்ணி ஆசையா ஏற்பாடு பண்ணவா, எல்லாருடைய குடும்ப க்ஷேம லாபத்துக்கும் பிரார்த்திச்சென்று விடுமுறை நாளாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நேரமானாலும் வந்து இருந்து முழுக்க கேட்டீர்களோ இல்லையோ, உங்களுக்கும் உங்கள் பக்திக்கும் பொறுமைக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியோமோடு நின்னோடும் பிரிவின் ஞாயிறம் பல்லாண்டு என்று சொல்லி அமைகிறேன். பிருந்தானண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாதிரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினிய பூயாத்து நித்யஸ்ரீ நித்யமங்களம்.